வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? குழந்தைங்க தொடர்ந்து தொலைக்காட்சி, திறன்பேசி, டேபு, ஐபேடு அப்படின்னு நிறைய மின்னணு சாதனங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்குது. அதுக்கு போதுமான புலனறிவு தூண்டுதல் இருக்குமா? குழந்தைங்க வந்து குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்குமா? இன்னும் யோசனை பண்ணி பார்த்தா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தானுங்க. ஏன்னா இருவழி பேச்சு, என்ன பரிமாற்றம், அப்பா குழந்தை, அம்மா குழந்தை, தம்பி தங்கச்சி கூட இருக்காது. அதை பார்த்துட்டு பொருந்தாத பேச்சு, பொருந்தாத நடத்தை, வன்முறையை விரும்புறது அப்படின்னு நிறைய மனமாற்றம் கூட ஏற்படலாம். ரெண்டாவது, தூர பார்வைக்கான தூண்டுதல் இருக்காது. ஏன்னா கைக்கு பக்கத்தில், கண்ணுக்கு எட்டின தூரத்தில் உட்காந்து பார்ப்போம், கிட்ட பார்வை குறைபாடு ஏற்படலாம். முன்னாடி உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டு கவனம் இல்லாமல் ஏதாவது தின்பண்டங்களை சாப்பிட்றது, உணவுகளை உண்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அளவு தெரியாமல் குழந்தைங்க சாப்பிடும். அதனால் உடல் பருமன் அதிகரிக்கும், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகமாகும். சில பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா மெலிந்த நடிகை, ஜீரோ சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்கள பார்த்து பட்டினி கிடந்து நோய் வந்துடுறது கூட உண்டு. தனிமையிலே இருக்கிறாங்க பாருங்கள், ஏன் நான் உண்டுப்பா, ஏன் ஐபாடு உண்டுப்பா அப்படின்னு இருக்கிறவங்க ஆயுள் குறைஞ்சிருன்னு ஆராய்ச்சிகள் தெரிவிக்குதுங்க. உடற்பயிற்சி, விளையாட்டு மற்றும் வேலைகளை செய்கிறதுனால, பெற்றோர்களுக்கு உதவுதல், வேறு மூளை தூண்டுதலுக்கான நேரம் எல்லாமே இதனால் பறி போயிடுது. என்னத்தை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்குற திரைப்படங்கள், செய்திகள் காமிக்கும் சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா கோர மரணங்கள் நிறையா இருக்கும், தொடர்ந்த வன்முறை செயல்கள் இருக்கும். பாலியல் குற்றங்களை பார்த்து பழகி குழந்தை உணர்வு மரத்து கூட போயிருங்க, மனசில் காயம் ஏற்படும். நிறைய நேரங்களில் ஆண் பெண் உறவுகளை பற்றிய கனவு செய்திகள் பல வந்து குழந்தைங்க மனசில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். நிறைய நேரங்களில் இல்வாழ்க்கை, விடலை பருவ நடத்தை, பாலுறவு பற்றிய தவறான செய்திகள் குழந்தைகளுக்கு போய் சேரும். கருத்தடை முறைகள், பால்வினை நோய்கள் பற்றிய தவறான தகவல் நிறைய இணையத்தில் இருக்குது. இதை தெரிஞ்சிட்டு குழந்தைகள் தவறு இழைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். மேலும் போதை, மது, புகைப்பழக்கம் மோசமானது, உடம்பை பாதிக்கும்னு எந்த படத்துலேயும் எந்த சீரியல்லையும் எங்கேயும் காமிக்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக கதாநாயகனோ கதாநாயகியோ புகைப்பது, மது அருந்துவது, அதை செஞ்சுட்டு மகிழ்ச்சியோடு இருப்பது அப்படின்னு எல்லாம் சித்தரிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? ஓ, இந்த பழக்கம் தப்பில்லை அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 50% ஆண்களுக்கு மது பழக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்குது. பெண்களும் பெரிய நகரங்களில் மதுவை உபயோகப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது செய்தி மிக மோசமானது. அந்த காலத்திலிருந்தே, வள்ளுவர் காலத்திலிருந்தே கூட இந்த பிரச்சனை சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறது கள்ளுண்ணாமை என்ற அதிகாரத்தை அவர் தன்னுடைய திருக்குறள் வைத்ததிலிருந்தே நம்மளுக்கு தெரிவிச்சுக்குது. திரைப்பட நடிகர் போல நடக்குதுன்னு நம்ம பாராட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதே மாதிரி நடப்பான், ஊர் சுற்றிட்டு இருப்பான், புகைப்பிடிப்பான், மது அருந்துவான். இதுக்கெல்லாம் நம்மளே ஒரு பாதை போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். இதோட முக்கியமாக 12 வரைக்கும் குழந்தைகளுக்கு எது உண்மை எது பொய்னே தெரியாது. அதனால் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு, சோட்டா பீம், சக்திமான், WWF, பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மேலேருந்து குதிக்கிறது, எட்டி உதைக்கிறது அப்படிங்கிற செயல்கள் மூலம் நிறையா அபாயத்தில் மாட்டிட்ட சம்பவங்களும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். சரி, பெற்றோர் என்ன செய்யணும்? 2 கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு தொலைக்காட்சி, கணினி, திறன்பேசி எதையும் பார்க்க அனுமதிக்கக்கூடாது. 5 வரைக்கும், 3-5 வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு 1 மணி நேரமும், 6-18 வரைக்கும் குழந்தைகளுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம், அதுக்கு மேலே தயவு செய்து கொடுக்காதீங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், வலைவழி காணொலி விளையாட்டுக்கு பார்த்தீங்களா, வீடியோ கேம்ஸ் எந்த குழந்தையும் தயவு செய்து அனுமதிக்காதீங்க. 13 மேற்பட்ட குழந்தைகளை திறன்பேசி உபயோகிக்க அனுமதிக்கலாம். காணொளி விளையாட்டு மின்னணு சாதனங்களை பயன்படுத்தும் போது ஒன்றாக உட்கார்ந்து செய்யணும். குழந்தையோடு சேர்ந்து எல்லாம் காணொளியை பார்க்கலாம், விளையாட்டு விளையாடலாம். சரியான நடத்தை, வாழ்க்கை நிகழ்ச்சி, கற்றுக்கொண்ட பாடங்கள் அப்படி அப்பப்போ சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நாம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கணும். நீ டிவியை பார்க்காதரா, ஃபோனை நோண்டாதரா அப்படின்னு சொல்லிட்டு 24 நாம் இருந்தோம்னா குழந்தைங்க நம்மளை பார்த்து கற்றுக்கும். நாம் மின்னணு சாதனங்களை மிக குறைவாக உபயோகிக்கலாம். சமூக வலைத்தளங்களில் அவன் என்ன செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டாக வந்துட்டு அவன் என்ன செய்கிறான், வலைத்தளத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீட்டில் கூட மின்னணு சாதனங்கள் இல்லாத நேரம்னு ஒன்று வச்சுக்க பாருங்கள். சாப்பிடு நேரம், வீடு, சமூக விழா நேரம் மின்னணு சாதனங்களை உபயோகிக்க தடை செய்யணும். அலைபேசியை படுக்கை அறைக்கு வெளியே வைத்து தான் மின்னேற்றம் செய்யணும். குழந்தை கோவப்படுறது சமாதானப்படுத்துறதுக்கு தயவுசெய்து மின்னணு சாதனங்களை உபயோகப்படுத்த வேண்டாம். பலவிதமான சூழ்நிலைகள், உணர்ச்சிகள் இதையெல்லாம் கையாளுவதற்கு வழிமுறைகளை தெரிஞ்சிட்டு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைகள் அவங்க நம்ம ஃபோனில் இருக்கிற செயலிகளை உபயோகப்படுத்தினாங்கன்னா நல்ல செயலிகளாக அவை அப்படின்னு தெரிஞ்சிட்டு உதவ வேண்டியது இருக்கும். குழந்தையோட சேர்ந்து சில நேரங்களில் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். எங்கே சரியாக நடக்குது, எங்கே தப்பு, எதில் குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு சுட்டி காட்டலாம். வலைத்தளத்தில் பத்திரமாக இருப்பது எப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லித்தரலாம். எல்லோரும் அடிக்கடி போகக்கூடிய இடத்துல கணினியை வச்சுருக்கணும். குழந்தை என்ன பார்த்துட்ருக்குது, என்ன விளையாடுது, என்ன பேசிகிட்ருக்கு அப்படிங்கிறத ஒரு கண் வச்சுட்டே இருக்கணும். உங்கள் குழந்தை உபயோகப்படுத்துகிற அனைத்து கணினிகள், ஐடாப் எல்லாத்துலேயும் இணைய பாதுகாப்பு மென்பொருளை நிர்வகிங்க. இந்த மென்பொருள் என்னாகும், வலைவழி ஆபாசம், வக்கிரம் மற்றும் வயசுக்கு பொருந்தாத வலைத்தளங்களை உங்கள் குழந்தை பார்ப்பதை தடை செய்யும். வலைத்தள நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் உதவும். ஆபாச படங்கள், வலைத்தளங்களை பார்த்து குழந்தைகள் சில நேரத்தில் பயந்து போகலாம். வயதுக்கு பொருந்தாத செய்திகள் எதிர்மறையான மனநிலையை ஏற்படுத்தும். நடத்தை கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடனே கணினியை நிறுத்திட்டு பெற்றோரிடம் சொல்லும் சூழலை குழந்தைக்கு உருவாக்க வேண்டும். குழந்தையின் இணைய செயல்பாடுகளான மின்னணு உடனடி தகவல் செயலி, சமூக வலைத்தள, இன்ஸ்டாகிராம் முகநூல் நடத்தைகளை தொடர்ந்து கவனித்து கண்காணித்து வரணும். இணையதளங்களில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணலாம், எப்போ, எங்கே, யார் இருக்கும்போது அப்படிங்கிறத ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து அதை கடைபிடிக்கணும். இணையதளங்களில் பாதுகாக்கப்பட்ட அந்தரங்க தகவல்னு எதுவுமே கிடையாதுங்க. நாம் பதிவேற்றும் படங்கள், கருத்துகள் எல்லாமே நம் நடத்தை உடனடியாக மின்னணு தடமாக என்றும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள் குழந்தைக்கு தான், சில தவறுகளை செய்யலாம். பொறுமையாக அதிலிருந்து என்ன கற்றுக்கலாங்கிறத சொல்லித்தரணும். மிரட்டது, வயதுக்கு பொருந்தாத உரை செய்தி, தன்னை வரித்து கொள்ளும் படங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தை போட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக தெரிஞ்சு அதுக்குரிய சிகிச்சைகளை செய்ய வேண்டியது இருக்கும். இதை செய்கிறதுக்கு குடும்பத்தினருக்கான ஊடக அட்டவணைன்னு ஒன்று நீங்கள் தயாரித்து வச்சிட்டிங்கன்னா மிக உதவியாக இருக்கும். இது என்ன செய்யணும், உங்கள் குழந்தைகளோட வலைத்தள வாழ்க்கை அப்புறம் ஆஃப்லைன் வாழ்க்கையில் ஒரு சமநிலையை கொண்டு வரத்துக்கு உதவும். இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேறுபடும். இந்த ஊடக அட்டவணையை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ப, குடும்பத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு ஏற்ப விருப்பங்கள் அவசர வேக வாழ்க்கையினை பொறுத்து மாற்றிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி 1.5 அல்லது 2 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஊடக பயன்பாடு எதுவும் வேண்டாம். வேணால் வெளியுள்ள தாத்தா பாட்டி இருக்காங்க, அம்மா அப்பா வெளியூர் இருக்காங்க அப்படின்னா வேணால் ஒளிப்பட உரையாடலை தொடர்றதுக்கு உதவலாம். பள்ளி முன்பருவ குழந்தைகள்னு வச்சுக்கங்களேன், 1 மணி நேரத்துக்கு மேலே கட்டாயம் கூடாது. அதுவும் உபயோகமான நல்ல தரமான நிகழ்ச்சிகளை மட்டும் கூட இருந்து பார்க்கலாம். பள்ளி போகும் குழந்தைகள் மற்றும் விடலை பருவ குழந்தைகளுக்கு முக்கியமான செயல் 1 மணி நேரம் விளையாட்டு குறைஞ்சபட்சம். அதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அதிகபட்சமாக 2 மணி நேரத்துக்கு மேலே கூடாது. ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, வயசுக்கு ஏற்ற உறக்கம், வளர்த்தல பயன்பாடு இல்லாத அமைதியான நேரம், இவைகளை எல்லாத்தையும் ஊடக நேரம் களவாடிடும். இதை அனுமதிக்க கூடாதுங்க. அனைத்து வயதிற்குமான நிகழ்ச்சிகள் இருக்குது. குழந்தையோடு சேர்ந்து பாருங்கள், நிகழ்ச்சிகளை பற்றி விவாதியுங்கள். பார்ப்பதில் கேட்பதில் என்ன புரியுதுன்னு குழந்தைகிட்ட பேசுங்க. வலைத்தளத்தில் இருக்கும்போது உதவுங்க. அவருடைய ஊடக உபயோகத்திற்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம தான் முன்மாதிரியாக இருக்கணும். இந்த மீடியா உபயோக அட்டவணை மூலம் பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள்லாம் தங்கள் குழந்தைகள் மற்றும் விடலை பருவத்தினரின் ஊடக உபயோகம், மற்றைய பணிகள், தினசரி நல வேலைகள், உடல்நல பயிற்சிகளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உபயோகிக்க உதவும். அதனால் உங்கள் குடும்பத்திற்கான குடும்ப ஊடக அட்டவணை என்னங்கிறத நீங்கள் செயல்படுத்திட்டு அதைப்படி கடைப்பிடித்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் வளரும்,